ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவைகளை வழங்குவதில் இந்தியா சிறந்து விளங்குவதாக உலக சுகாதார அமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளது. மகளிர் தொழில் முனைவோருக்கு கூடுதல் வாய்ப்புகள் கிடைப்பதை பிரிக்ஸ் நாடுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை தாவேக அறிவித்துள்ளது. ஈரானின் அணுசக்தி செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளுமாறு சர்வதேச அணுசக்தி முகமை ஐநா பாதுகாப்பு குழுமத்திற்கு பரிந்துரைத்துள்ளது. உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். சுகாதார சேவைகளை வழங்குவதில் இந்தியா சிறந்து விளங்குவதாக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டாக்டர் டெட்ரோஸ் அதனம் கேப்ரியேசஸ் கூறியுள்ளார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டாவை புதுதில்லியில் சந்தித்து பேசிய பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தாய் சேய் நலனிலும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளிலும் இந்தியாவின் செயல்பாடுகள் பாராட்டுதலுக்குரியது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 160,000 மேற்பட்ட மக்கள் நல்வாழ்வு மையங்கள் செயல்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தடுப்பூசி செலுத்தும் இயக்கமும் பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக டாக்டர் டெட்ரோஸ் அதானம் கேப்ரியேசஸ் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு பிரதமர் டாக்டர் ஹரிணி அமரசூரியாவை சந்தித்து பேசினார். கொழும்பில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இலங்கையின் அமைதி மற்றும் வளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். மகளிர் சக்திக்கு எடுத்துக்காட்டாக இலங்கை பிரதமர் விளங்குவதாகவும் அவர் புகழாரம் சூட்டினார். இலங்கையில் உள்ள பெண்கள் இந்தியா வழங்கும் திட்டங்களின் கீழ் அதிக அளவில் பயன்பெற வேண்டும் என்பது தமது விருப்பம் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். மகளிர் தொழில் முனைவோருக்கு கூடுதல் வாய்ப்புகள் கிடைப்பதை பிரிக்ஸ் நாடுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். நிதி, கல்வி மற்றும் திறன் பயிற்சி மூலம் மகளிர் மேம்பாட்டிற்கு உத்வேகம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தொழில் தொடங்க முன்வரும் மகளிருக்கு பிணையில்லா கடனுதவி வழங்க வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு புதிய விதை சட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. போலி விதை பயன்பாட்டை தடுக்கும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் இன்று ஆலோசனை நடத்த உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரையுள்ள விவசாயிகளிடம் கருத்துக்களை கோரும் வகையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கம் அளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாற்று எரிசக்தி உற்பத்தி அதிகரித்து வருவதாக கூறி புள்ளி விவரங்களுடன் அவற்றை பட்டியலிட்டுள்ளார். காற்றாலை மற்றும் சூரிய சக்தி மின் உற்பத்திக்கு மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். குஜராத்தில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த கட்டிடத்தில் இரும்பு பரன் இடிந்து விழுந்த விபத்தில் 12 பேர் காயமடைந்தனர். அகமதாபாத் அருகே நேரிட்ட இந்த விபத்தில் இடிபாடுகளுக்கிடையே சிக்கிய 15 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இவர்களில் 12 பேர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். இதற்கிடையே இந்த விபத்து குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா அம்மாநில முதலமைச்சரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தில்லி காவல்துறை ஆணையர் திரு அனுராக் குமார் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த மாநாட்டிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. பாதுகாப்பு ஏற்பாடுகளின் ஒரு பகுதியாக துக்ளக் சாலை காவல் நிலையத்தில் கண்காணிப்பு கேமராக்களுக்கான கட்டுப்பாட்டு அறையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் உச்சி மாநாடு வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் புதுதில்லியில் நடைபெற உள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
தமிழகத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை தவேகா அறிவித்துள்ளது. இதன்படி தவேகா தலைமையிலான மதச்சார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி சார்பில் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி மரகதம் குமரவேலும், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி சத்யபாமாவும் போட்டியிடுகின்றனர். இந்த 2 தொகுதிகளிலும் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவேகாவில் இணைந்ததை அடுத்து இந்த இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. ஆந்திராவின் ரயில் வளர்ச்சித் திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவிற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். ரேணிகுண்டா அரக்கோணம் இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடம் அமைக்கும் திட்டங்கள் மூலம் திருப்பதி மற்றும் சித்தூர் மாவட்டங்கள் பெரிய அளவில் பயனடையும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். மகளிர் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உத்தரப்பிரதேச துணை முதலமைச்சர் திரு கேஷவ் பிரசாத் மௌரியா கூறியுள்ளார். லக்னோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உத்தரப்பிரதேச அரசும் மகளிர் நலனில் அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வட்டியில்லாமல் 1 லட்சம் ரூபாய் வரை கடனுதவி வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மகளிர் நலனில் அக்கறையின்றி செயல்படுவதாகவும் திரு கேஷவ் பிரசாத் மௌரியா குற்றஞ்சாட்டினார். மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு அல்பேஷ் யஷ்வந்த் கோக்ஜே இன்று பதவியேற்றுக் கொண்டார். போபாலில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு மங்குபாய் சங்கன்பாய் பட்டேல் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மிசோரமில் நீர்வளத்துறையை மேலும் வலுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு லால்டு ஹோமா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஐசாலில் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார். இந்த துறையில் பணியாளர் பற்றாக்குறையை களைய உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். ஈரானின் அணுசக்தி செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளுமாறு சர்வதேச அணுசக்தி முகமை ஐநா பாதுகாப்பு குழுமத்திற்கு பரிந்துரைத்துள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் முதல் முறையாக சர்வதேச அணுசக்தி முகமை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இந்த முகமையின் 35 பேர் கொண்ட வாரிய கூட்டத்தில் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 23 வாக்குகள் பதிவாகின. ரஷ்யா, சீனா மற்றும் நைஜர் நாடுகள் இந்த தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்தன. 8 நாடுகள் இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. அமெரிக்கா கொண்டு வந்த இந்த தீர்மானத்திற்கு இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகள் ஆதரவு தெரிவித்தன. உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. கொரியாவின் சாங்வனில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் மோனா அகர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் அவ்னி லெஹ்ரா வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். இதன் மூலம் 2028 லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெறவுள்ள பாராலிம்பிக் போட்டியில் பங்கேற்க மோனா அகர்வால் தகுதி பெற்றுள்ளார். ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 19-0 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹம்சனி சதாராம் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 10-15, 15-12, 15-7 என்ற செட்கணக்கில் சீனாவின் மான்லின் லீயை வென்றார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் விமல்ராஜ் அண்ணாதுரை, ஸ்ரேயா பாலாஜி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-15, 24-22 என்ற செட்கணக்கில் இந்தியாவின் சாத்விக் ரெட்டி, ராதிகா சர்மா இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவைகளை வழங்குவதில் இந்தியா சிறந்து விளங்குவதாக உலக சுகாதார அமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளது. மகளிர் தொழில் முனைவோருக்கு கூடுதல் வாய்ப்புகள் கிடைப்பதை பிரிக்ஸ் நாடுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை தாவேக அறிவித்துள்ளது. ஈரானின் அணுசக்தி செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளுமாறு சர்வதேச அணுசக்தி முகமை ஐநா பாதுகாப்பு குழுமத்திற்கு பரிந்துரைத்துள்ளது. உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.